மனிதனுடைய பலத்தினால் இது முடியாது. கண்டிப்பா நம்மளால் ஒண்ணும் முடியாது. தேவன் கிருபை இரக்கம் ஆவி நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதிலும் பேசுகிறவரையும் சரி கேட்கிறவர்களையும் சரி அவருடைய ஆவி மாற்றமே வழிபடும் பட்சத்துல இன்னைக்கு நாம இந்த மாபெரும் உபதேசத்தை பற்றி ஒரு தெளிவான சத்தியத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லலாம். கண்டிப்பா தேவன் இரக்கம் செய்வார். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். சகோதரிகளே, கூடுமான வரையில நம்முடைய உருக்கமாக முடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் காலத்தாமதம் ஏற்கனவே அந்த ஆயுள். ஆனாலும் இப்ப நாம கிறிஸ்தவம் பற்றின இந்த ஆராய்ச்சியின் முதல் பாகத்திற்குள்ள நாம் அங்க கடந்து செல்வோம். சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த கிறிஸ்தவம் பற்றின உபதேசம் கிறிஸ்தவர்கள் பற்றின ரொம்ப பிரபலமான ஒரு உபதேசம். அது மாத்திரமல்ல ஒரு ஜீவன் போல இருக்கிற ஒரு உபதேசம். அப்போ இந்த உபதேசம் தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் எத்தனை பேரா இருக்கிறார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு உபதேசமாக அங்க இருக்கு. அப்படி நம்ம இந்த உபதேசத்தினுடைய கருப்பொருள் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லது. பொதுவாக கிறிஸ்துவம் என்று கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்பப்படுகிற அந்த உபதேசத்தினுடைய கொள்கை என்ன, எப்படி நீங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறீங்க, நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, மூன்று நபருக்கு தனித்தனி
ஆரம்பம். ரொம்ப சிம்பிளா இதா குமாரன்
தனித்தனி நபர்களா மூவராக இருந்தால் மூவரும் ஒருவராகவே ஒருவர் தானான்னு கேட்டா இல்ல அந்த ஒருவருக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க மூன்று பேர். இது வந்து புரிந்து கொள்ள முடியுது அது இல்ல தவறு நமக்கு மாற்றம் இல்லை. இது உலகத்துல இருந்த பெரிய பெரிய போதகர்கள் பெரிய பெரிய ஞானிகள் மேதைகள் நிறைய பேருக்கு இந்த சிறிய உபதேசம் புரிஞ்சு கொள்ளவே தேவன் பத்தி போதிக்கப்படுற இந்த உபதேசம் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. முக்கியமா பாருங்க மார்ட்டின் லூதர், மார்ட்டின் லூதர்னா யாரும் உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் பண்ணினவர் பயங்கரமா வேத ஆராய்ச்சியெல்லாம் பண்ணினவர் உண்மையில். ஆனா அவருக்கு தேவன் பற்றின விஷயத்துல இந்த ஒரு காரியம் மாத்திரம் அவருக்கு மர்மமாவே இருந்துச்சு. அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு புரியல எப்படி மூன்று பேரும் ஒரே ஒருத்தரா இருக்கும் போது கத்திர ஏசு சிலுவையிலிருந்து என்ன சொல்றாரு பிதாவை நோக்கி என் தேவனே என்னையே ஏன் கைவிட்டின்னு சொல்லும் போதே பாருங்க கிறிஸ்து ஏசுவே பிதாவா இருக்கும் போது அவரு சிலுவையில இருந்துட்டு அவர் என்ன பண்றார் பிதாவை நோக்கி எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் யாரு பிதா பாருங்க அப்படி இருந்துட்டு அவர் எப்படி பிதாவை நோக்கி எங்க செல்லு போக முடியும் மார்ட்டின் லூதர் யோசிச்சு பாக்குறேன் வருஷம் புரியுது பாருங்க இந்த கொள்கை ஒரு போது இல்லைங்களா பிதாத்தா குமாரன் குமாரன் தான் பரிசுத்தேவன் பரிசுத்தேவன் தான் பிதா இப்படித்தான் அங்க சொல்லு. ஆனா இந்த கொள்கையின்படி பார்க்கும் போது இந்த உபதேசத்தின்படி பார்க்கும் போது கர்த்தர் இயேசு சிலுவையில் இருந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண அந்த அந்த சம்பவம் பார்க்கும் போது இது எப்படி சாத்தியமாகும் நம்முடைய இந்த மனதை அது ஏற்றுக்கொள்ள அங்க மறுக்குதே மார்ட்டின் லூதருக்கு அங்க அது புரியல பாருங்க. இது மாத்திரம் இல்ல நிறைய ஞானிகளுக்கு கூட அவருக்கு கூட இந்த திரியேகத்தை புரிஞ்சு கொள்ளவே அந்த முடியல. எப்படி மூவர் ஒருவராக இருக்கிறாங்க அந்த ஒருத்தரே மூவராக அங்க இருக்கிறாங்க மூணு பேரும் சமமாக அங்க இருக்கிறாங்க என்று சொல்லும் போதே அவங்களுக்கு அங்க ஏன்னா ஒரு வருஷம் வாசிக்கிறோம் நீங்க வாசிங்க யோவான் 20:22 யோவான் 20:22
அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி
அங்க நாம பார்க்கிறோம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது பாருங்க ஆச்சரியமா இருக்கு. இன்னும் கூட அந்த 21 வாசிங்க
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதாவினை குறித்திருப்பதால் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல்
பாருங்க. இப்போ சீசர்கள் மேல யார் ஊதுறா இயேசு கிறிஸ்து ஊதுறா. இயேசு கிறிஸ்து யாரு குமாரன் திரு ஏகத்துல ஒரு தேவன் புரியுதுங்களா. அப்படி திரியேகத்துல ஒரு தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிய யார் மேல ஊதுறார் மற்றும் சீஷர்கள் மேல ஊதுறார். கர்த்தர் இயேசு திரியேகத்துல ஒருத்தர் ஒரு தேவன் அவருக்கு சமமான இன்னொரு தேவன் யார் இருக்கிறார் பார்க்கிறீங்க பரிசுத்த ஆவியா. ஒரு தேவன் இன்னொரு தேவன வாய்மொழி என்ன பண்றாரு மற்ற ஜனங்கள் மேல ஊதுறார். எப்படி இது இவரும் அவரும் சம வல்லமை சம நித்தியம் சம மகிமை என்ற போதிக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ரீசனபிளா திங்க் பண்ணணும் ஜஸ்ட் கேட்க கூடாது அப்படியே யோசிக்கணும். நாம் பாருங்க இது சம வல்லமை நித்திய மகிமை உள்ளவர்கள் இந்த திரு ஏக தேவன்கள் சொல்லும் போது அது எப்படி கர்த்தர் இயேசு அவரே ஒரு தேவனா இருந்துட்டு இன்னொரு தேவனை கண்வாயின் மூலம் அவரு மற்றவர்களுக்கு எல்லாரும் மேல
அதிகாரம்
மனுஷகுமாரனுக்கு விரோதமான விஷயத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தோசனம் சொல்லுகிறவனுக்கோ மனுஷகுமாரியே அவர் ஒரு கிரியேட்டத்துல ஒரு தேவன், பரிசுத்த ஆவியா அவர் ஒரு கிரியேட்டத்துல ஒரு தேவன். ரெண்டு பேரும் எப்படி சாப்பிடுறாங்க, எல்லாத்திலையும் வல்லமையில மகிமையில நித்தியத்துல சமம் என்று சொல்லும் போது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்றேன், ஏசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசினா அவருக்கு என்ன ஆயிடும், மன்னிப்பாயிடும். ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா என்ன இல்ல. அப்ப இங்க சமம் இருக்கிறாங்களா, அந்த சமம்ங்கிற கொள்கை இங்க இருக்குதா? இங்க இந்த வசனத்துல பார்க்கும்போது யார் யாரை விட பெரியவரா தெரியல, பரிசுத்தாவியானவர். அப்புறம் எப்படி பிள்ளைங்கிற கொள்கை புரியல, புரியுதுங்களா? அந்த கொள்கை என்ன சொல்றது, மூவரும் சமவசமை சம நித்தியம் சம மகிமை. ஆனா வசனத்துல போய் பார்த்தா தெரியல, கர்த்தர் இயேசுவுக்கு மகிமை வல்லமை எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரியும் பரிசுத்தாவியானவருக்கு எல்லாமே அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க வசனம் வாங்க. இதனால்தான் நாம் சொன்னோம், அது ஞானிகளா இருந்தாலும் சரி மேதைகளா இருந்தாலும் சரி பெரிய பெரிய போதகர்களா இருந்தாலும் சரி தெரியாத விஷயத்துல எல்லாமே ஒரு குழப்பம் தான் இருக்கு, யாருக்குமே அங்க புரியவில்லை இல்ல சகோதரர் சகோதரிகள். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கலாம், தியாலஜிக்கல் காலேஜஸ் செமினரிஸ் இங்க நிறைய போதகர்கள் உபதேசகர்கள் இந்த திருத்துவம் பற்றி உபதேசிக்கிறதுக்கு நிறைய முயற்சி இருக்கிறாங்க, தெளிவாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து வினோத வினோதமான உதாரணங்கள் சொல்லி அவர் அதை நிரூபிக்கிறான். உதாரணத்துக்கு தேவன் எப்படி மூவராயிருந்தாலும் ஒருவராயிருக்கிறார், ஒருவராயிருந்தாலும் மூவராயிருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க விளக்கிற்கு அவங்க சொல்கிற ஒரு உதாரணம் என்னன்னா, தண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லைங்களா, தண்ணி வந்துட்டு பாருங்க அது அதை உரைய வச்சு அது என்ன ஆயிடுச்சு, ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. அதையவே கொஞ்சம் சூடு பண்ணா என்ன ஆயிடும், ஆவியாகும். அப்ப அது பனிக்கட்டியாவும் இருக்கும், அப்புறம் தண்ணியாவும் இருக்கும், அப்புறம் அதாவது திடம் திரவம் அப்புறம் வாய் பாரு. இது ஒண்ணுதான், ஆனா எவ்வளவு நிலையில இருக்கு, மூன்று நிலையில இருக்கு. அப்படிதான் தேவன் கூட இருக்கிறார், அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் ஆனா அவர் கேட்டு கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தை கேட்டு இந்த குழந்தை கேட்டு அப்போ பிதாவை சூடு பண்ணா யார் கிடைப்பார், ஓ பரிசு தாவியான அவர் கிடைப்பாரா டேடி அப்படி கேட்கும் போது நமக்கு கோபம் வருது. ஆனா குழந்தை மனசுல என்னதான் இருக்கும், அது அப்படிதான் கேட்கும், வா தண்ணி சூடு பண்ண என்ன கிடைக்குது, ஆய் வருது இல்ல அப்ப பிதாவை சூடு பண்ணா வா ரொம்ப ஆச்சரியமா. அந்த உதாரணம் அப்படிப்பட்ட உதாரணம் திரு ஏக கொள்கைய அங்க விளக்குவதற்கு, அல்லது வேற என்ன சொல்லிடுறாங்கன்னா திரு ஏக பத்தி விளக்கணும்னா ஒரு முட்டையை கொண்டு வர சொல்லிடுறாங்க, முட்டையை கொண்டு வந்து டமால் ஒடிச்சுட்டாங்க. அப்ப பாரு அந்த முட்டையில எவ்வளவு தெரியுது, மேல ஒரு வெள்ள ஓடு இருக்கு, உள்ளுக்குள்ள வெள்ள கரு இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு மஞ்ச கரு. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் பாரு, இப்படித்தான் எப்படி இருக்கிறார். ஆனா முட்டை எடுத்துட்டான் ஒண்ணுதான், அதுல மேல் தோல் ஒண்ணு, ஒரு வெள்ளக்கரு ஒண்ணு, உள்ளுக்குள்ள மஞ்சள் கருவு கூட. அப்போ மூணு விதமான காரியங்கள் இருந்தாலும் முட்டை ஒன்றாக இருப்பது போல்தான் தேவன் கூட இருக்கிறார். மூவராக இருந்தாலும் ஒரே தேவனாக சிறு ஏகமாக அவர் இருக்கிறார் என்று அங்க சொல்றாங்க. அல்லது என்ன சொல்றாங்க, நம்ம பார்க்கிறோம் சைக்கிள் இருக்கிறாங்க, சைக்கிள்ல வந்துட்டு எத்தனை சக்கரம் இருக்குது, அது வெறும் ரெண்டு சக்கரம் இருந்தா சைக்கிள் ஓடாது. அதுக்கு என்ன வேணும்னா ஃப்ரீவீன்னு சொல்லிட்டு நடுவில் ஒன்று இருக்கும் சரிங்களா, அந்த பல் போட்டு. அப்போ இந்த மூன்று சக்கரம் இருந்தா தான் வேலை செய்யும். ஆமா, அப்ப பாருங்க அந்த சைக்கிள் ஒன்று தான் அந்த சக்கரமே இருந்தோம், அங்க மூன்று மூன்றும் சேர்ந்து இயங்கும் போது தான் அது பயனுள்ளதாகும். அப்படித்தான் தேவன் கூட ஒவ்வொராக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறார், ஒண்ணுனாலும்
சரியான உதாரணமா இருந்தா இப்ப நமக்கு நல்லா தெரியும் நம்ம ரட்சகர் எவ்வளவு ஊமை பேசிருக்கிறார். கிளாஸ்
ஒன்பது உண்மைகள் பேசினார். பரலோக ராஜ்யம் குளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு, பரலோக ராஜ்யம் கடல்ல போடப்பட்ட அந்த வலைக்கு ஒப்பாயிருக்கு. இப்படி சொன்னவர் என்ன சொல்லிருக்கோம்? அப்ப சிறிய தேவன் கூட எப்படி இருக்கிறார்? ஒரு முட்டைக்கு ஒப்பாயிருக்கிறார் சொல்லிருக்கணுமா? ஏன்னா இதெல்லாம் உண்மைகள்னா ஏசு அவ்வளவு உண்மைகள் பேசினவர். பிதா பத்தி கண்டிப்பா என்ன சொல்லிருக்கு? ரோமே சொல்லிருக்கிறார். தேவன் உண்மையா இருக்கிறார், தேவன் வந்து தண்ணீர் மாதிரி இருக்கிறார் சொல்லிருக்கிறார் ஆகியோர் எங்கேயுமே சொல்லணும். ஆனா இதெல்லாம் நம்ம அங்க சிந்திக்கிறது இல்லை சொல்றீங்களே. ஆனா இப்படித்தான் சிறிய உபதேசத்தை அவர்கள் வந்துட்டு அங்க விளக்குவதற்கு அங்க முயற்சி செய்யணும். ஆனா நம்ம நல்லா உணரணும், தேவனுடைய விஷயங்கள், தேவனுடைய சத்தியங்கள் மனிதனுடைய ஞானத்துல மனிதனுடைய கோணத்துல அங்க சொன்னோம் என்றால் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா வசனம் வாசிங்க, ஏசாயா முப்பத்தி நாலு பதினாறு வாசி பதினாறு
எடுங்க.
கவனிக்க வேண்டும், வேதத்தையும் காட்சி ஆகவத்தையும் கவனிக்க வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. பாருங்க, நாம் எது சொன்னாலும் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நாம் எது சொன்னாலும் அது எதன் படித்தான் சொல்லணும்? வேதத்தையும் காட்சி ஆகமத்தின் படியையும் சொல்லணும். வேதம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாடு, காட்சி ஆகமம் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இல்ல அடங்கி இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளின் படித்தான் நாங்க எந்த உபதேசமுமே நாம் அவங்க சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா சொல்லாதவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமே அங்க இல்லை என்று நாங்க நாம் பார்த்தோம். அப்போ இந்த மிக முக்கியமான உபதேசம் தேவன் பற்றின உபதேசம், பெரிய ஏகம் பற்றினா அந்த உபதேசமே. அப்ப நாம சொல்லும் பொழுது மனித ஞானமோ சாதாரண ஊமைகளையோ முன் உதாரணத்தையோ நாம் அங்க சொல்லுவது நாம் அங்க தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய ஆவிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அது இருக்குது சகோதரர் சுகதை. அப்ப நாம தேவனுடைய வசனத்துலதான் நம்ம போய் சேரும். திரியேகம் அல்லது திரித்துவம் பற்றின அந்த உண்மையான விஷயம் என்ன என்று கண்டுபிடிக்கணும்னா அது எங்கதான் போய் கர்த்தருடைய புத்தகத்துல தேடி மாற்றணும். வெளியில போய் தேர்னா கிடைக்காது, இந்த மாதிரிதான் கிடைக்கும். தண்ணி, சைக்கிள், இனி மூணா இருந்து ஒன்னா இருக்கிற எது வேணாலும் சொல்லலாம். வரக்கூடிய நாட்கள்ல விளக்குவதற்கு வசனத்துல போய் தேடலாம். இப்போ ஆத்மாக்கு தேடணும் கிடைச்சதா இல்லைங்களா? ஆத்மா சாசமா சாகாதா பெரிய குழப்பத்துல கிளாஸ் வசனத்துல தேடுவது கிடைச்சதா இல்லைங்களா? பாவம் செய்கிற ஆத்மா நரகம் பற்றி பயனுள்ள சத்தியம் கிடைச்சதா இல்லையா? நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்போ இது ஏகம் பத்தின விஷயம் பைபிள்ல திருத்தம் பத்தி எங்கெல்லாம் வசனங்கள் பேசுறாங்க வசனங்களை என்ன பண்ணலாம் எடுக்கலாம். எடுத்து வச்சு படிச்சு ஆராய்ந்து முடியும் பொழுது நமக்கு கண்டிப்பா என்ன கிறிஸ்தவ பற்றி ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு அங்க கிடைக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ட்ரை பண்ணலாமா? நீங்க எல்லாம் முறைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, சரிங்களா? அப்போ தேவனுடைய வசனத்துல கிறிஸ்தவம் என்ற வார்த்தை எல்லா முறை அங்க இருக்கிறது நம்ம அங்க தேடணும். இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு காலத்துல நமக்கு நிறைய உபகரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வருஷமா படிச்சு சேரணுங்கிற அவசியம் இல்ல. கம்ப்யூட்டர்ல பைபிள் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குதுங்களா? பின்னாடி இருக்கிற பிரதர் கூட செல்போன்லயே வச்சிருக்காரு. அந்த சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பைபிள் வேகணும் ஒரு வார்த்தை நீங்க போட்டுட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த வார்த்தை எந்தெந்த வசனங்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் வரும். கண்ணு மூடி கண்ணு தொடர்புக்குள்ள உங்களுக்கு லிஸ்ட்ல வந்து நிற்கும். அது மாதிரி நாம முயற்சி பண்ணோம். எதுக்குன்னா திருப்பி போட்டு தச்சு கொடுப்போம். எங்கெல்லாம் திருப்பம் பத்தி பைபிள்ல பேசப்பட்டிருக்கோம் அதெல்லாம் என்னோட வருஷம் எல்லாம் வந்துடும். அப்ப அதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு திருத்துவம் பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் என்று நம்ம அங்க முயற்சி செய்தோம். திருத்துவம் போட்டு சர்ச் இன் தி பைபிள் ட்ரினிட்டி பதில் வந்துச்சு. அந்த பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். என்னன்னா அந்த பதில் கிறிஸ்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் ஒரு இடத்துலயும் காணப்படவில்லை. நோ மேட்சிங் கீவேர்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் தி பைபிள். நீங்க கொடுத்த அந்த வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தை வேதத்துல எங்கேயுமே காணப்படல. இது எப்படி இருக்குது? ஆச்சரியமா இல்லைங்க? பார், ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியா? அதிர்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 99% ரத்தத்துல திருத்துவம் கூட ஒரு ஒரு செல்லு கடையில நீங்கிரு அப்படி ஊறி போயிடுக்கிற ஒரு விஷயம். நம்ம சொல்ற மாபெரும் உபதேசம் தேவனுடைய வசனத்துல போயிருக்கேன்னா ஒரு வசனத்துல கூட அந்த வார்த்தை வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் சரிங்களா? பழைய ஏற்பாடுல திருத்துவம் பத்தி யாருமே எழுதல. அப்படின்னா என்ன அர்த்தம் சரிங்களா? மோசே திருத்துவம் பத்தி எழுதல, தானியே எழுதல, எரேமியா எழுதல, மல்கியா எழுதல, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் யாருமே திருத்துவம் பத்தி ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பைபிள்ல எழுதல. புதிய ஏற்பாட்டுல நான்கு சுவிசேஷத்திலையும் காணப்படல. என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தர் இயேசு திருத்துவம் பத்தி ஒரு வசனம் கூட பேசல. தேவன் மூவரா இருந்தோ ஒருத்தரா இருக்கிறார்னா திரியேசம் கர்த்தர் இயேசு பேசவே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லோ நம்பர்களோட உபதேசம் ஆனா நாம பார்த்தோம் தேவனுடைய வசனங்கள்ல ஒரு இடத்துலயே வரலன்னு பொழுது தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் யாருமே அதை குறிச்சு பேசி பேசினதாக பதிவு செய்யப்படவில்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதரிகளே, இது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ பாடல்களும் என்ன இருக்கு? கிறிஸ்தவம் இருக்கா இல்லையா? கிறிஸ்தவம் இருக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அப்புறம் ஸ்ரீஏகநாதனுக்கு சுபமங்கலம். பாட்டுல எல்லாம் வருது. என்ன வருது? ஸ்ரீஏகம், கிறிஸ்துவம், ட்ரினிட்டி காஃபி சென்டர் இல்லைங்களா? ட்ரினிட்டி காலேஜ் இந்தியாவில் இருக்கு, அமெரிக்காவில் கூட இருக்கு. ட்ரினிட்டி காலேஜ், ட்ரினிட்டி ஒர்க் ஷாப் இருக்கு, ட்ரினிட்டி சர்ச் இருக்குது, ட்ரினிட்டி சர்ச் இருக்கு, ட்ரினிட்டி மண்டபம் இருக்கு, எல்லாமே இருக்குது. நாம பயன்படுத்துறா பார்க்கிறா போகிறா எல்லா இடத்துலையுமே ட்ரினிட்டி இருக்கு. ஆனா ட்ரினிட்டி எங்க இல்லை? வாய்ப்பு இல்லை. கிறிஸ்தவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைங்க, நாம எவ்வளவு யோசிக்கணும். இப்படி பரவலாக நம்ம கொடுக்கிற ஒரு உபதேசம், பிரபலமான ஒரு உபதேசம், நம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் பார்க்கிற கேட்கப்படுற ஒரு உபதேசம், தேவனுடைய வசனத்தினை தேவனுடைய மனுஷர்கள் ஒருத்தர் கூட பேசுறது போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லை. அது நமக்கு அதிர்ச்சியாவே தாங்க. நிறைய பெரிய பெரிய ஓவியர்கள் பெயிண்டிங்ஸ்ல பண்ணிருக்கிறாங்க, பெயிண்டிங்ஸ்ல இருக்கு. ஒரு பெரிய ஆர்கிடெக்சர்ல வெளிநாட்டுல ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்னா உங்களுக்கு புரியுதா? பெயிண்டிங் என்ன? ஓவியம். ஓவியத்துல சிவி ஏக தேவன் பத்தி ஓவியம் பண்ணிருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா மூணு பேர் உட்காந்துருக்கிறாங்க, நடுவுல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், நல்ல வெள்ள முடி வெள்ள தாடி, அவருக்கு வலது பக்கம் இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறார் கருப்பு முடி கருப்பு தாடி, இடது பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் தலையிலயும் முடியல முகத்திலயும் முடியல, நடுவுல வெள்ள முடியில உட்காந்துருக்கிற பிதாவாகிய தேவன், வலது பக்கம் கருப்பு முடி வச்சிருக்கிறவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இடது பக்கம் முடியே இல்லாம இருக்கிறவர் யார், பரிசுத்தான் சொல்றாங்க. பாருங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா சிங்காசனத்துல மூன்று பேர், ஆனா அவங்களுக்கு எத்தனை கை தான் இருக்குன்னா எவ்வளவு கை இருக்கணும், எவ்வளவு கால் இருக்கணும், ஆனா அவங்களுக்கு நாலு கை நாலு கால் தான் இருக்கு. எப்படின்னா நடுவுல இருக்கிறவருடைய கைய இவரும் ஷேர் பண்ணிக்கிறாரு, இந்த பக்கம் இருக்கிறவரு இந்த கைய ஷேர் பண்ணிக்கிறாரு, அப்படித்தான் சொல்றாங்க. மூவரா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, ஒருத்தராவே அவங்க செயல்படுறாங்க இருக்கிறாங்க. பாருங்க இப்போ கர்த்தர் இயேசு தேவனை ஒரே தரான சுமார் ஏத்துக்கலாம், சரி அப்ப பரிசுத்தாவே அவர் யார், அவர் நிலைய தம்பியா கேட்கிறாங்க ஜனங்கள், அவர் வயசானவன் பிதா, கருப்பு முடியோடு இருக்கிறது குமாரன் அப்படியே எல்லாம் இருக்கிறா கர்த்தர் இயேசுக்கு தம்பியா கேட்கலாம். ஆனா அங்க சொல்லப்படுது அந்த திரிய சைடு வந்து அந்த பெயிண்டிங்ஸ்ல நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகளே, அது மாத்திரம் இல்ல பாருங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் நம்ம கொடுப்போம் நீங்க பார்க்கலாம், இது வந்து ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு என்ன சொல்றது சிற்ப வேலை, ரொம்ப ஃபேமஸ் சிற்பை செஞ்சுட்டார் லியோனார்டோ டா வின்சி, கேள்விப்பட்டு தெரிஞ்சீங்க, அவருடைய கை வந்த மீது அவருடைய படை அந்த சிற்பம், அதுல பார்க்கும்போது மூன்று தலை இருக்குது, மூன்று தலை சரிங்களா, ஆனா உங்களுக்கு தெரியல பட் நீங்க சத்தியத்துல நீங்க பாக்கலாம், மூன்று தலை இருந்தா ஆறு கண் இருக்கணும் இல்லையா சரிங்களா, ஆனா இவருக்கு பாருங்க நாலு கண் சார், ஒரு கண் ரெண்டு கண் மூணு கண் நாலு பாருங்க, இந்த முகம் வந்து ஒரு கண்ண இந்த முகத்தோட கண்ணோட ஷேர் பண்ணிக்கிது, இந்த முகம் இன்னொரு கண்ண இந்த முகத்தோட ஷேர் பண்ணிக்கிது, அப்போ மூவர் ஆனாலும் ஒருவராகவே இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நிரூபமாக காண்பிக்கிறாங்க. இன்னொன்று இது ஒரு சிம்பிள், இதுல வந்து பார்த்தோம்னா மூணு என்ன சொல்லலாம் அந்த அரை வட்டம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓவல் ஷேப், மூன்று ஓவல் ஷேப், ஆனா ஒண்ணு ரொம்ப ரகசியமா டெங்கு விட்ரா அப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க பைபிள் அந்த பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அந்த பைபிள்ல அந்த ட்ரினிட்டி பைபிள் சென்டர் இதுதான் பயன்படுத்துறாங்க, அந்த பைபிள்ல நீங்க பார்க்கலாம் இந்த ட்ரிக் விட்ரா சிம்பிள் போட்டுருப்பாங்க, இது என்ன இருக்கும்னா மூணு பேர் தேவன் அதை எப்படி இருக்கிறாரு ஒருத்தராவே இருக்கிறார். அப்போ மனுஷன் மனுஷங்க பயன்படுத்துற புத்தகங்கள் அல்லது ஓவியங்கள் அல்லது சிற்பங்கள் அல்லது ஏதாவது சின்னங்கள் இதுல எல்லாமே இந்த கிறித்துவம் நாம பார்க்கிறோம் சொல்றீங்க ஆச்சரியம், ஆனால் உண்மை தேவனுடைய வசனத்துல வார்த்தை ஒரு முறைக்கு கூட அங்க இல்லை என்று சொல்லும் போதே நமக்கு ரொம்ப 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 ஆச்சரியம். அதுதான் பாருங்க இதெல்லாம் அந்த கிறிஸ்துவம் போதிக்கப்படுது, ஆனா நம்ம கேட்கறத வசனம் சொல்றாரு எட்டு இருபதுல வேதத்தையும் சாட்சியாகவும் நாம கவனிக்க வேண்டும், அதன்படி சொல்லாவிட்டால் ஒருத்தருக்கு விடையாது. இங்கே நில்ல தேவனுடைய சமூகம் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை கையிலிருத்தி எந்த போதகர் எந்த கட்சி எந்த சபை எந்த மீட்டிங்ல பேசினாலும் அவங்களுக்கு ரூல் இது ஒண்ணுதான், அவங்க எதின்படி தான் பேசணும் வேதத்தையும் சாட்சியா, ஏன்னா அங்குதான் யாருடைய வார்த்தை காணப்படுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பேசுறேன்னு தேவ சன்னதியில் ஒருத்தர் நின்னுட்டா அந்த வார்த்தையில இருந்து எடுத்து பேசணும், அதுதான் சத்தியம், அது நாம நம்பலாம் விசுவாசிக்கலாம் அதுக்காக போராடலாம் ஜீவன் கொடுக்கலாம் உபத்திரமா சந்திக்கணும் என்னவெல்லாம் பண்ணும், ஆனா மனுஷன் ஞானம் மனுஷனுடைய புத்தி அதுல வந்துட்டு என்ன போதுமே அது இருக்கக்கூடாது சுகதிகிட்ட. அப்போ நாம தேவனுடைய வசனமே சத்தியம் என்று நம்பக்கூடிய ஜனங்களா இருக்கும் போது இப்ப நாம வசனத்துல கிறிஸ்துவங்கிற வார்த்தை அங்க இல்லவே, ஆனா நாம என்ன பண்ணலாம்னா இன்னும் பரந்த மனசுல இந்த ஆராய்ச்சி வார்த்தை இல்லாட்டி என்ன பரவாயில்ல, வார்த்தை இல்லாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் இருக்கும். கான்செப்ட் என்ன? கருப்புரம் மூவர் ஒருவர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டா இருக்குமா இல்லைங்களா? பைபிள் நம்ம கொஞ்சம் பரந்த மனசுனாமோ தேடி பார்ப்போம். வார்த்தை இல்லாதி என்ன பரவாயில்ல, மூவர் ஒருவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருப்புரம் அந்த கான்செப்ட் பைபிள்ல இருக்குதா? ஏதாவது ஒரு வசனம் அந்த காண்பிக்குதான் நம்ம அந்த தேடி பார்ப்போம். தேடும் போது சில வசனங்கள் கிடைக்கும். வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:14. ஒருவரே திரியேகமாக தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஆதார வசனமா அங்க காண்பிக்கப்படுது. ஆனா நாம் சிந்திக்கலாம், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3 பேர் இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் கர்த்தர் இருக்கிறார், அப்புறம் தேவனுடைய அன்பும் தேவன் இருக்கிறார், அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியும் கூட அங்க இருக்கு. 3 பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கேட்கறது 3 பேரும் ஒருத்தாண்டு சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா இல்லவே இல்லை. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3 பேரும் தனித்தனிங்க என்ன பண்ணிருக்கு இங்க சொல்ல? கர்த்தர் இருக்கிறான், தேவன் இருக்கிறான், இருக்கிறான், மூணு பேரும் ஒண்ணு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை வந்து கர்த்தர் ஏற்கனவே தேவன் சொல்லு, பரிசுத்தாவியா தேவன் சொல்ல, யார் மாத்திரம் தான் தேவன் சொல்லப்பட்டிருக்கீங்க? பிதா மாத்திரம் தான் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இத வந்து கிறிஸ்துவத்துக்கு ஆதாரமா இருக்கா? அந்த ஆதாரமே இல்லை. இது மூவர் ஒருத்தர் சொல்லல, மாறாக 3 பேரும் தனித்தனி நபர் தான் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, பிதாவை மாத்திரம் தான் இங்க தேவன் என்று உயர்த்தியும் சொல்லப்படுது. கர்த்தர் இயேசுவையோ பரிசுத்தாவியானவரையோ அங்க சொல்லப்படல. அப்ப நம்ம பார்க்கும்போது இது கிறிஸ்துவத்துக்கு ஒரு ஆதார வசனம் இல்லை, 3 பேரும் ஒருத்தர் தான் என்பதுக்கு இது ஒரு ஆதார வசனமா நம்ம இருக்க முடியாது. இன்னொரு வசனம் கூட நம்ம பாக்குறோம் எங்கன்னா மத்தேயு 28:19. பயன்படுத்தப்படும். நீங்க எப்படி இருக்கணும்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினார் அவங்களுக்கு பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தா ஆவி இருக்கு. ஆனா 3 பேரும் ஒருத்தர் இருக்கா இல்லவே இல்ல, புரியுதுங்களா? அதே சமயத்துல இது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இது ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இப்படித்தான் கொடுக்கணும்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா ஒரு வேலை இருந்தால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய முறையா இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா இதன்படி என்ன பண்ணல, ஞானஸ்தானம் கொடுக்கல. ஏன்னா இது ஞானஸ்தானம் பத்தி கண்டிப்பாக பேசல, மாறாக வேற ஒரு அழமான விஷயம் பேசிருக்கிறாங்க. என்ன வார்த்தை வருதுன்னா கிரேக்க பாஷையில பேப்டைசோ. பேப்டைசோனா என்னன்னா முழுகி வைக்கிறது. முழுகி வைக்கிறதுன்னா தண்ணிக்குள்ள முழுகி வைக்கிறது தெரியுது, அவசரது அவ்வளவுதான். இப்ப இங்க வந்துட்டு ஒரு ஞானத்துக்குள்ள பிதாவை பற்றின ஞானத்துக்குள்ள குமாரன் பற்றின ஞானத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பற்றின ஞானத்துக்குள்ள நீங்க எல்லா சென்ஸ்லயும் என்ன பண்ணுங்க, முழுக வைங்க. மாறாக வெறுமனே ஞானஸ்தானம் முழுகிறது பத்தி அங்க பேச, இந்த ஞானத்துக்குள்ள முழுக்க வைக்கிறது பத்தி தான் அங்க பேசிருக்கிறார். மாறாக இனி கூட நம்ம இந்த வசனத்துல கூட நம்ம எடுத்தோம்னா 3 பேரும் ஒருவரே இல்ல. சோ இதுவும் கூட கிறிஸ்துவத்துக்கு அல்லது திரு ஏகத்துக்கு ஒரு ஆதார வசனம் அங்கில். இப்படியே சேரும் போது ஒரு வசனம், அந்த வசனம் வந்து பாத்தீங்க அந்த இடத்துல இந்த விஷயம், 3 பேரும் ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும். அந்த வருஷம் சொல்லுங்க எங்க இருக்கு அந்த வருஷம்? ஒன்னியோவான் கரெக்ட், 5:7. என்ன
பாத்தீங்களா?
இந்த வசனம் படிச்ச உடனே திரியேகம் நம்புறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொன்னீங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இருக்க பைபிள்ல வசனம் இல்லையா? இங்க பாருங்க, இங்க இருக்குது. பரலோகத்துல சாட்சி இருக்கிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தம் ஆவி என்பவர்களே. அது மாத்திரம் இல்ல, மூவரும் எப்படி இருக்கிறாங்க? இந்த ஒரு உலகம் முழுக்க இருக்கிற திரியேக விசுவாசிகளுக்கு, திரியேக பற்றி போதிக்கிற போதகர்களுக்கு இது ஒரு ஆதாரமான. உண்மையான பைபிள்ல இந்த வசனம் இல்லை. நீங்க எப்படி பார்க்கலாம்? ஒருவேளை நீங்க வச்சிருக்கிற தமிழ் பைபிளா இருந்தா அதுல பாருங்க, அந்த வார்த்தை மாத்திரம் பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க. போட்டிருக்கா? இருக்காது. அந்த வசனம் இருந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு அந்த ஸ்டார் மார்க்க ஃபுட் நோட்ல கொடுப்பான். அந்த இடத்துல நீங்க அதை வாசிங்க. கொடுங்க பதில், நான் கொடுக்குறேன், நீங்க வாசிங்க. யாராவது வேற யாராவது எண்ணெயில் வச்சிருக்கீங்களா? என்ன சொல்லிருக்கிறாங்க? The Father, the Word, and the Holy Spirit, and these three are one. அப்படிங்கிற அந்த வசனம் அங்க போட்டு, not found in any Greek manuscript before the 16th century. அப்படினா இந்த வசனம் 16th நூற்றாண்டுக்கு முந்தைய எந்த தோல் சுருள்களிலும் காணப்படவில்லை. இதுதான் இந்த வசனத்தினுடைய உண்மை. அதாவது இந்த வசனம் உண்மையான தேவனுடைய வசனமே அல்ல. இது வந்து பின்னாட்கள் எப்படின்னா 16th நூற்றாண்டுக்கு பின்னு இது வேதத்துக்குள்ள சொருகப்பட்ட ஒரு வசனம். இங்கிலீஷ்ல நாம சொன்னோம்னா ஸ்பூரியஸ் டெக்ஸ்ட். அப்படின்னா ஸ்பூரியஸ் வசனம்னா சொருகப்பட்ட அல்லது சேர்க்கப்பட்ட வசனம். யார் பேசாங்க, எதுக்காக பேசாங்க, என்ன நோக்கத்தோடு பேசாங்க அது நமக்கு தெரியல. ஆனா வரக்கூடிய கிளாஸ்ல அதை பத்தி ஆராய்ச்சிகள் நம்ம அங்க செய்வோம். ஆனா இந்த வசனம் பார்க்கிறோம், இது ஒண்ணுதான் திரியேகத்துக்கு ஆதாரமாக கருதப்படுகிற வசனம். ஆனா அது கூட தேவன் நமக்கு இன்றைய அந்த எல்லா விதமான வசதிகள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல நமக்கு அதை தெளிவுபடுத்துறார். இந்த வசனம் தேவனுடைய வார்த்தைகளா மூல பிரதிகள் எதுலையுமே காணப்படல. என்ன அப்பா சரிங்களா? உண்மையிலே பைபிள் எழுதுனாங்க இந்த வசனம் எழுதவே கண்டுபிடிக்கிற நாமம் அந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு கள்ள சத்தியம் பண்றாங்க. அவங்கள விட ஞானமா இருக்கணும். நிறைய பேர் இதெல்லாம் அங்க ரகசியமா நடந்துட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கா, அவர் அவரை குறிச்சு கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பாத்துக்கிட்டு வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் வசனமே இல்லை, தேவனுடைய வார்த்தையாக இல்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்க்க சகோதரர்கள். அப்ப இது என்னன்னா, நம்ம கிளியரா நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வசனத்துல சகோதரர் சகோதரிகளே, திரியேக தேவன், கிறிஸ்துவமான தேவன் என்ற அந்த கொள்கையோ, அந்த வார்த்தையோ, அந்த கருத்தோ எந்த இடத்துலயுமே காணப்படல. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் ஒருவரும் திரியேகம் பற்றி பேசவே இல்லை. அப்படின்னா திரியேகம் பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை. கர்த்தர் இயேசு பேசல, கர்த்தர் இயேசுடைய 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கூட அந்த பேசல. மாறாக இது முழுக்க முழுக்க என்னன்னா, நமக்கு நிரூபணம் ஆகுதுன்னா, வேதம் அங்கீகரிக்காத ஒரு உபதேசம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில அங்க பிரபலமா வேத வசனங்கள் ஒரு வசனம் கூட அங்கீகரிக்காத ஒரு உபதேசமாக இந்த திரியேக உபதேசம் அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். சரி, அப்புறம் இது எப்படி வந்து இதை பற்றின உண்மைதான் நாம் எப்படி தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா, இப்ப நாம அதை கொஞ்சம் செப்பரேட்டா படிக்கணும். பிதா பற்றி தனியா படிக்கணும், குமாரன் பற்றி தனியா படிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் பற்றி தனியாக நம்ம ஆராய்ச்சி செய்து படிக்கணும். அதனால்தான் இந்த ஸ்டடி மாத்திரம் நம்ம 3 பாகத்துல அங்க வச்சிருக்கோம். தனித்தனியா ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு அவங்களை பற்றின தெளிவான விஷயமே நமக்கு அங்க புரியும் சகோதர சகோதரிகள். அந்த முயற்சியில நாம இன்னைக்கு முதல் பாகத்துல யார் பத்தி நாம ஆராய்ந்து பார்க்கலாம்னா, திரியேகத்துல மூன்றாவது நபரா, மூன்றாவது தேவனா கருதப்படுகிற பரிசுத்த ஆவி ஆனவர் அவர் குறிச்சு நாம ஆரம்பிப்போம். அடுத்த பாகத்துல குமாரன் குறித்தும், அதற்கு அடுத்த பாகத்துல பிதாவாகிய தேவனை குறிச்சும் நாம அங்க தியானிக்கலாம் சகோதர சகோதரிகள். இப்போ சமநித்தியம், சம வல்லமை, சம மகிமை பெற்ற தேவருக்கு என்ன மூன்றாவதாவது கருதப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி குறிச்சு நாம அங்க வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப வித்தியாசம் தமிழ்ல. தமிழ்ல மாத்திரம்தான் பரிசுத்த ஆவி ஆன வருது. எங்க மாத்திரம் வருது தமிழ்ல தான் வருது, இங்கிலீஷ்ல தான் வருது. ஹோலி ஸ்பிரிட் தான். மற்ற பாஷைகள் நீங்க போய் முயற்சி பண்ணி பார்த்து, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எல்லாமே என்னதாங்க, ஹோலி ஸ்பிரிட் தான். ஆனா பரிசுத்த ஆவி தான். தமிழ்ல மாத்திரம் என்ன இருக்கு, இது ஒரு புது குழப்பமே, ஏற்கனவே குழப்பம் இல்லைங்களா. அதுல இந்த பரிசுத்த ஆவி இன்னும் குழப்பமா இருக்கு. எதுல பாக்குறோம், தமிழ் பைபிள்ல மாத்திரம். தமிழ் பைபிள்ல மாத்திரம் இந்த மூன்றாவது பாகமா இருக்கிறார் பாருங்க. அவரை வந்துட்டு இந்த இந்த மாதிரி சில இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வருகிறது. ஆறு தத்துவத்துல பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு நபர், அவர் ஒரு ஆறு தத்துவமாக இருக்கிறவர் அப்படிங்கிற கருத்துல சில இடங்கள்ல பைபிள்ல நாம பார்க்கிறோம். பெரும்பான்மையான இடங்கள்ல அப்படி பார்த்தது இல்ல. எப்படிதான் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி மாதிரி பார்க்கிறோம். இதுவே நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளம்பு, அது உண்மையிலே பரிசுத்த ஆவியா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு ஈக்குவலா, கர்த்தர் இயேசுவுக்கு ஈக்குவலான ஒரு நபரா இருந்தா நம்ம எல்லாத்துல என்ன பண்ணிடலாம், பரிசுத்த ஆவியானவர் போட்டு போலாமே. தேவனுக்கு ஈக்குவல், குமாரனுக்கு ஈக்குவல் அப்படிங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் போட்டிருக்கலாம், போடல. மெஜாரிட்டி பரிசுத்த ஆவி தான் போட்டுடுங்க. ஒரு சில இடங்கள் வந்து என்ன பொருளுக்கு பரிசுத்த ஆவியானவர். இப்போ இப்போ இவர் ஆவியானவரா இல்ல ஆவியா, அதுவே நமக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா ஆவியானவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்பிட்டு இருக்கோம். பெரிய பெரிய போதகர்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு டிவியில எல்லாம் அவங்க பேசுறாங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. பெரிய போதகர் கூட என்ன எழுதியிருக்கிறாரு, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் புக் எழுதியிருக்கிறாரு. குட் மார்னிங் ஹோலி சுபாவ் இதுல எல்லாம் பார்க்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி நபர், ஒரு ஆள் தத்துவத்துல இருக்கிறதாக அங்க பேசியிருக்கிறாங்க. சரி, நாம் இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவி குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம கற்றையே அவர்கிட்ட கேட்கலாம், பரிசுத்த ஆவி பற்றி ஆவியானவர் பற்றி கற்றையே என்ன சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக கருதப்படுகிற மூன்றாவது தேவன் என்று நம்ம சொல்லப்படும். அப்ப அவரை குறிச்சு கர்த்தர் இயேசு என்ன சொல்றார் கேட்கலாம். கர்த்தர் இயேசுடைய வசனங்களை போய் பார்க்கலாமா? நீங்க கவனிச்சுட்டா இருக்கிறீங்களா? சரி, அப்படி பார்த்து போகிற யோவான் 17:3 கர்த்தர் இயேசு பார்த்த பரிசு தாவி குறிச்சு பேசுற வசனம். யோவான்
17:3
தான் நல்லா பண்ணி வருஷம் வடி பண்ணி ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம கர்த்தர் இயேசு பாருங்க, அவர் தயாரா சொல்றாரு, ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டு யார் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு பரிசுத்தாவி பத்தி, பரிசுத்த ஆவியானவர் பத்தி அவசியம் இல்லையா? ஆனா அவரு யார் ஈக்குவல்? ஒன்றான மெய்தேவனுக்கு ஈக்குவல், அவருடைய குமாரனுக்கு ஈக்குவல். ஆனா அவர் பற்றி அறிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையா? கொஞ்சம் கவனத்திலேயே எடுத்து கொள்ளல, இதாலையும் மிகப்பெரிய ஜெபம் அங்க பதிவாகி, அந்த மிகப்பெரிய ஜெபத்துல நம்ம கவனித்தோம்னா கர்த்தர் இயேசு பாருங்க, நீங்க அந்த ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நீங்க அந்த ஜெபம் முழுக்க போய் பாருங்க. ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு கிளாஸ் விடுங்க, ரீட் விடுங்க. அங்க எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் இயேசு குறிப்பிடுறாரு அங்க நீங்க எனக்கு இப்போ கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. யோவான் 17:3 ஜஸ்ட் நீங்க பாருங்க, அந்த அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை எத்தனை முறை கர்த்தர் இயேசு அவர் சொல்லியிருக்கிறார் நீங்க கவனிச்சு சொல்லுங்க. பார்த்தீங்களா? அதிகாரம் முழுவதும் ஒரு கிளான்ஸ் விடுங்க. பரிசுத்தாவே ஒரு மைண்ட் வச்சுட்டேன்னா அந்த வார்த்தை எதுவுமே கிடைக்கும். ஒரு முறை ரொம்ப ஆச்சரியமா இல்லைங்களா? இது கர்த்தர் இயேசு பிதாவுக்கிட்ட நோக்கி ஏறெடுக்கிற மிகப்பெரிய ஜபம். அந்த ஜபத்துல கர்த்தர் இயேசு பிதாவை எத்தனை முறை கூப்பிடுறாருன்னா 6 முறை கூப்பிடுறாரு. பிதா தேவன் பிதா பிதாட்டு 6 முறை பிதாவை உச்சரிக்கிறார். ஆனா ஒரு முறை கூட யாரும் உச்சரிக்கவே இல்லை. பரிசுத்தா ஆவியானவர் பத்தி இது நமக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா திடீர்னு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? 3 பேர் எப்படி இருக்கிறாங்க? சமம் இல்லைங்களா? அப்போ பிதாவுக்கு சமமா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்களா? கர்த்தரே ஞானமா என்ன பண்ணணும்? பிதாவுக்கு கொடுக்கற கனம் மகிமை யாருக்கும் கொடுத்தாலும் பரிசுத்தா ஆவியானவருக்கும் கொடுக்கணும். முன்னாடி கடைசி ஜபம் பிதாவுக்கிட்ட ஏறுகிறார். எவ்வளவு முக்கியமான சம்பவம் அது. அந்த நேரத்துல இவர் யார மாத்திரம் உச்சரிக்கிறார்? பிதா மாத்திரம் உச்சரிக்கிறாரு. உதயக்கு யாரும் கூப்பிடுறதே இல்லை. பிதாவுக்கு ஈக்குவலா பரிசுத்தா முக்கியமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் பிதாவை நோக்கி கூப்பிடுறார். பிதாவுக்கு கனம் செலுத்துறார். பிதாவுக்கு மகிமை செலுத்துறார். பிதாவுக்கிட்ட இருந்து பலனை கேட்கிறார். ஆனா பரிசுத்தாவின பத்தி பேசுறேன். ஏனென்றால் சகோதரிகளே, பரிசுத்தா ஆவியானவர் அல்லது ஆவி வசன வாசிங்க லூக்காக 24:49. சீஷர்களுக்கு அந்த கட்டளை வல்லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்னால் என் பிதா வாக்குத்தத்துவம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எருசலேம் நகரத்தில் அவங்க இருந்து அந்த உன்னதத்தில் இருந்து வரும் பலன் அவங்களை நிரப்பிச்சா. எப்போ நிரப்பிச்சு என்ன எதனால நிரப்பப்பட்டாங்க அவங்க பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவினா அதற்கு என்ன இலக்கணம் கொடுக்கலாம்? உன்னதத்தில் இருந்து வரும் பலன். உன்னதத்துல யார் வீட்டிருக்கிறா? பிதாவாகிய தேவன். அப்ப பரிசுத்த ஆவினா என்னன்னா உன்னதத்துல வீட்டிருக்கிற பிதாவினுடைய பலன். அப்ப அது உன்னதத்திலிருந்து அவருடைய திறன்களுக்கு என்ன பண்ணப்படுது? அருள படுது. அவங்களோதான் அதாவது பரிசுத்த ஆவி என்று பார்க்கும் போது அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பலன். இட் இஸ் தி பவர் ஆஃப் God, it's not a person. இனா இது தேவனுடைய வல்லமை தவிர இது ஒரு நபர் அல்ல. சகோதரிகள், பரிசுத்த ஆவினா இருக்கு பைபிள்ல. அந்த பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமையாக இருந்து அவருடைய வாசஸ்தலமாகிய உன்னதத்துல இருந்து அவரை சேர்கிற ஜனங்களுக்கு அருளப்படும். ஆனா அந்த பரிசுத்த ஆவிய ஒரு ஆள் தத்துவத்துல சொல்வது பைபிள் எங்கேயுமே அங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம். பரிசுத்த ஆவிதான் இருக்கு பைபிள். அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை பெலன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு நபர் எங்கேயுமே இல்லை. அதனால்தான் பாருங்க கர்த்தர் இயேசு பிதாவை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் பத்தி தெரிஞ்சுக்கணும் நாங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நபர் இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவி தான் அந்த ஆவி என்ன சொல்லலாம் நாம? அது ஒரு நபர்னு சொல்ல முடியாது. அது என்ன சொல்லலாம்? அது தேவனுடைய வல்லமை. அதுதான் சொல்ற உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலன், அந்த பெலனால் நீங்க தரிசிக்கப்படுவீங்க. அது வரைக்கும் நீங்க அது ஒரு வல்லமை, ஒரு பவர். அது நமக்குள் வந்துட்டு நம்மை பலப்படுத்தும், நிறைய வகையில நம்மை பலப்படுத்தும், நம்மை வந்துட்டு வில உள்ளவர்கள் ஆகும். அவ்வளவுதான், அது தேவனுடைய பெலன். மாறாக என்ன சொல்ல முடியாது, நாம ஒரு ஆள் தத்துவத்துல ஒரு நபர் இஸ் எ பர்சன் அது நம்ம சொல்லவே முடியாது. அதனால ஜெபம் ஏறும் போது பினாவிடம்தான் ஏறெடுக்கிறார். பினா ஒரு நபர், அவர்களை ஜெபிக்கிறது அர்த்தம் இருக்கு. தேவனுடைய ஒரு நபர் அல்ல. எப்படி நிரூபிக்கலாம்? ஒரு வருஷம் வார்த்தீங்க, அப்போஸ்தல் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, யாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால் உயர்த்தப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள், அதாவது யாரே கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள், நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை என்ன இதை இதை பொழிந்தருளில் பொழிந்து அருளினார். என்ன பொழிந்தருமா? பரிசுத்த ஆவி ஒரு நபரா இருக்கும் பட்சத்துல அத ஒரு அக்னினை போல, நான் சொல்ற தமிழ்ல உங்களுக்கு புரியல, அக்னினா ஜடப்பொருள், உயிரு அற்ற பொருள், புரியுதுங்களா? ஒரு அக்னினை போல இங்க பேசுற இதை பொருள் பொழிந்து அருளினார். பரிசுத்தாய் ஒரு நபரா இருந்து அவரை இதை சொல்ல முடியும். இப்ப நம்ம வீட்டுல நம்ம மரியாதை இல்லாம பார்ப்போம், நம்ம என்ன சொல்றோம், நமக்கு அந்த கோபப்படுது, கோபம் வருது இல்லையா? அப்ப பாருங்க, அப்போ உயிருள்ளவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை வேற, உயிரற்றதுக்கு பேசும் போது அது வேற. நீங்க பரிசுத்தாவி என்ன சொல்லியிருக்கிறார், இதை இதை பொருந்த புரிந்தார். பரிசுத்தாவி ஒரு தேவனா இருக்கும் போது அதை இதை சொல்றது முடியுமா? அப்படி சொன்னா என்னவா இருக்கும்? அந்த தேவனை கனவீனப்படுத்திருந்தார், இழிவுபடுத்திருந்தார், அறக்குறைவற்றி பண்றதாக அங்கு. ஆனா இங்க பார்க்கும்போது பரிசுத்தாவி அது தேவனிடத்தில் வரக்கூடிய வல்லமை தான். அது ஒரு அக்கிரணையா அந்த கையாடுறது, அது நியாயம் தான், கரெக்ட் தான். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒரு நபர் அங்க வேதத்துல அது இல்ல. சகோதர சகோதரிகள், பரிசுத்த ஆவிக்கு ஆவிக்கு கிரேக்க பாஷை, எபிரேய பாஷையில என்ன வார்த்தை வருதுன்னா நீங்க கவனிங்க, ருவா. கிரேக்க பாஷையில என்ன வருதுன்னா நியூமா. இது ஆத்மா கிளாஸ்லயே உங்களுக்கு எடுத்திருக்கும். ஆவிக்கு இப்ரே பாஷில ரூபாக்கு, கிரேக்க பாஷில நியூமா. ரெண்டினுடைய பொருள் என்ன தெரியுமா? காற்று, விந்து, அவ்வளவுதான். ரெண்டினுடைய அர்த்தம் காற்று. பரிசுத்தாவி காற்று அப்படித்தான் அர்த்தம். அதனால்தான் பரிசுத்தாவி பெந்தைக்கோஸ்தினால பொருள் பொழிந்து அருளப்பட்ட போது அதை எப்படி சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 2:2 பரிசுத்தாவி நிரப்பப்பட்ட அந்த சூழ்நிலையை விளக்கும் போது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீட்டை அந்த நிரப்பி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவி ருவாக் நியூமா, அவருடைய அர்த்தம் வந்து வெறும் காற்று அப்படி சொல்லும் பொழுது அதே அர்த்தத்தை இங்கே அந்த வசனம் பேசப்பட்டது. பரிசுத்தாவி காற்று போல வந்து அந்த வீட்டை அங்க நிரப்பந்து அங்க சொல்றார். சகோதர சகோதரிங்க, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பரிசுத்த ஆவி நபர் அல்ல, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வெள்ளன், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுவது தமிழ் பயிர்ல மாத்திரம் தான். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல வந்துட்டு பரிசுத்தாவிக்கு என்ன சொல்றானோ, ஹோலி ஒருவேளை அவர் நபரா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் தமிழ்ல வர இடத்துல இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கும், ஹோலி ஹோலி பிரிட்டன் வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா கோயம்புத்தூர் டிரைவ் யார் வண்டி ஓட்டுறவருக்கு பேர் என்ன? டிரைவர் ரமாலிங். ட்ரைவ் பண்றதுக்கு பேர் என்ன? பெயிண்டர் ரமாலிங். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேணும்? ஹோலி. எங்க இருக்கு ஹோலி ஸ்பிரிட்? எங்க இருக்கு? ஆனா ஹோலி கோஸ்ட் சொல்றாங்க சில இடத்துல, அது கூட ரொம்ப ராங் டிரான்ஸ்லேஷன். கோஸ்ட் மேன் அதுல ஹோலி கோஸ்ட்னா பரிசுத்தத்தையா? ஆனா அது ஹோலி கோஸ்ட் எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க ஹோலி கோஸ்ட்? பரிசுத்தா ஆதி ரொம்ப ராங் டிரான்ஸ்லேஷன் வருது. ஹோலி கோஸ்ட் ஹோலி கோஸ்ட் கோஸ்ட்னா ஆதி, அதாவது வல்லமை குறித்து நம்ம வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய பரிசுத்த ஆவி ஆகிய அந்த வல்லமை பல விதங்கள்ல அங்க வெளிப்படுது. உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவி முதன் முதல்ல எங்க வெளிப்பட்டுச்சுன்னா சிருஷ்டிப்பின் வேலையில. தேவன் தம்முடைய பரிசுத்தாவிய சிருஷ்டிக்கிறதுக்கு பயன்படுத்தினார். அந்த வல்லமையாகிய ஆவி சிருஷ்டிப்பின் வேலைய நடத்துச்சு. அதான் ஆதியாகமம் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம். இது ஒருவேளை ஆர்பி பைபிள் இருந்துச்சுன்னா பிரயோஜனமா இருக்கும். இந்த வசனத்தை வச்சிருக்கிறீங்களா? திரு விவிலியம் வச்சிருக்கிறீங்களா? வசன வாசிங்க ஆதியாகமம் 1:2 தமிழ்ல நம்ம பைபிள் வாசிங்க. எப்படி இருக்கு? சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறாரு. நம்ம பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. அப்போ தேவ ஆவியானவர் என்ன இருந்தாரு? எல்லாத்தையுமே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவ ஆவியானவர் யாருன்னா பரிசுத்தா ஆவியானவர் என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா அது தேவ ஆவி தான். ஆவியானவர் இல்ல. நீங்க வாசிங்க. உங்க பேச கடவுளின் நம்ம வயசுல என்ன இருக்கு? கடவுளின் தேவ ஆவியானவர் நல்ல டிரான்ஸ்லேஷன். கடவுளின் அவ்வளவுதான். தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்த என்ன சொன்னா பாருங்க, இப்படி எல்லாம் வெறுமையா இருக்கும் போது தேவனுடைய ஆவி இந்த சுத்திப்பின் வேலைய செய்வதற்கு அந்த கிரியையை செய்து கொண்டிருந்துச்சு. கிரியை செஞ்சுட்டு அந்த ஆவியின் மூலம் ஆவியினுடைய வல்லமை மூலம் இன்னைக்கு அங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் சகோதரிகள், ஆவியானவர் அங்க இல்லாத தேவனுடைய ஆவி. அதே போல பரிசுத்த ஆவி வேறு எந்த வகையில வெளிப்படும் அப்படின்னா ஒரு வருஷ வாசிங்க உபாகம் 34:9 உபாகம் 34:9
அவன் மேல் தன் கைகளை வைத்து பண்ணிடுவார். அவன் என்ன ஞானத்தின் தேவனுடைய பத்து சாவி ஒருவருக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அது எந்த விதத்துல கூட வெளிப்படும் பார்க்கிறோம். மிகுந்த ஞானம் கூட அங்க வெளிப்படும். இஸ்ரேல் ஜனங்களை மோசேக்கு பின்னால வகிலி நடத்துவதற்கு தேவனுடைய ஆவி என்ன பண்ணுச்சு? அவருக்கு அந்த ஞானத்தை அங்க வெளிப்படும். ஒருத்தருக்கு தேவனை அந்த பரிசுத்த ஆவி கிரியேட் பண்ணிச்சுன்னா அவருக்கு என்ன கூட இருக்கு பார்க்கணும். தெளிந்த ஞானம். அது மாத்திரம் இல்ல, சில சமயங்கள்ல பல ஏற்பாட்டுல பாக்குறோம் தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது அந்த உன்னதத்திற்கு வரக்கூடிய வெலன் வரும்போது சரீர பிரகாரமான பலம் கூட அவங்களுக்கு அங்க கிடைக்கும். தேவனுடைய ஆவியின் மூலம் சரீரத்தை ஒரு அசாத்திய பலம் வல்லமை அங்க வருது ஜனங்கள். நம்ம இது எங்க வாசிக்கலாம்னா டைம் இல்லை இப்போ நமக்கு. அதாவது நம்ம வசனம் எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. சிம்சோன் விஷயத்துல தேவனுடைய ஆவி ஒருத்தர் வந்தோன்னு அவர் என்னதான் பண்றாரு பாத்தீங்க? பெரிய அந்த என்ன சொல்றது அந்த கதவையே உடச்சி என்ன பண்றாரு தூக்கிட்டு ஏறான். எங்கிருந்து வந்துச்சு அவ்வளவு வல்லமையா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால் என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், தேவனுடைய ஆவி உன்னிருந்து வரும் பலர் அவருக்குள்ள இறங்கின உடனே அவருக்கு அந்த சரீர பிரகாரமான வல்லமை எல்லாம் அவருக்கு கூடி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம யாத்ராக 31:2-5 நீங்க வாசிங்க. யாத்ராக 2:5 இல்ல 31 கூடாரத்தில் சிற்ப வேலைகள் செய்வதற்கு தேவன் அவரை தெரிந்து கொள்ளும் போது பாருங்க, அந்த சிற்ப வேலைங்கிறது சாதாரண காரியம். அந்த சிற்ப வேலைகள் எதுல செய்யணும், பொண்ணுல செய்யணும், வெளியில செய்யணும், வெண்கலத்துல செய்யணும், புரிஞ்சுங்களா? அதாவது சிற்பாசாரியினுடைய வேலை அவ்வளவு சாதாரணமான வேலை, ரொம்ப நுணுக்கமான தங்கம் அதிகமா வேஸ்ட் கூட ஆகும். அது வந்து சாதாரணமான செய்ய முடியாது, ரொம்ப நல்ல ட்ரெயின்டு ஜனங்கள் தான் அதற்கு செய்ய முடியும். ஆனா இந்த இதே ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டிருந்தாங்க, அடிமைகளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மனு கொடுத்து செங்கல்கள் செங்கல் குத்திட்டு இருந்தாங்க. செங்கல் குத்திட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஆதரிப்பு கூடாதுல அந்த பொன்னினால் செய்யப்படுற அத்தனை சிற்ப வேலைகள் செய்யறதுக்கு எங்க ஞானம் வருது எல்லாம் யோசிக்கணும். நான் இன்ஸ்டண்டா வந்துருமா வாழ்க்கை முழுக்க போறதுல இருந்து செங்கத்தூளையிலேயே வேலை செஞ்சவங்களுக்கு திடீர்னு கட்டி கட்டியா சந்தம் கொடுத்து நீங்க தேவனுக்காக செய்து செஞ்சிருவாங்க முடியாது. தேவனுக்கு வெற்றையை தேர்ந்தெடுத்து மக்கள் விஷயத்தையும் அவர் யூகித்து செய்வதற்கான ஞானம் அவருக்கு தருவதற்கு என்ன பண்ணார் அவரு, தேவ ஆவியினால் தேவ ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளிப்பாடுகள் அது இருக்கும். அவர் ரொம்ப ஞானமும் அவர் பக்காவா தெரிஞ்சு கொண்டு அவர் அப்புறம் ஒரு சின்ன காலேஜே வச்சு அவங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுறாரு, அதெல்லாம் போதிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க ஆச்சரிக்க கூடாது வேலைக்கு எல்லாமே நாங்க செய்யறோம். தேவனுடைய ஆவி இவ்விதமாக அங்க வெளிப்படுவதை நாம் பார்க்கணும். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 2:18 பரிசுத்த ஆவி ஜனங்களுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு என்ன ஒரு வல்லமை கிடைக்குது. நான் வசனம் வாசிங்க, 2:18 தீர்க்க தரிசனத்தில் உரைப்பதற்குமே அங்க ஒரு வல்லம் எங்கள் காமிக்கிறோம்னா, தேவனுடைய ஆவி என்பது அவருடைய வல்லமை, அவருடைய அது ஜனங்களுக்கு தேவன் அருள் செய்கிறார். எதற்காக செய்கிறார்னா, பல விதமான தேவனுடைய நோக்கங்கள் அவங்களுக்குள்ள நிறைவேறுவது. தேவனுடைய ஆவியில ஒருத்தர் நிரப்பப்படும் பொழுது அவர் பலசாலி ஆகிறார், ஞானவான் ஆகிறார், தீர்க்க தரிசி ஆகிறோம். ஆனா இதெல்லாமே அவர் எப்படித்தான் ஆக முடியும்னா, தேவனுடைய வல்லமையினால் மாத்திரம். அப்ப பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை தானே ஒழியா ஒரு நபர் அல்லவே. இந்த பரிசுத்த ஆவிய தேவை கர்த்தர் இயேசுவுக்கு எப்படி கொடுத்திருந்தார் பார்க்கிறோம். வசனத்துல வாசிக்கும் போது நீங்க வாசிங்க, யோவான் 3:34 பார் எப்படி சொல்லிருக்கிறார் பார், இதுல சிந்திக்கு வேலை இங்க தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யார் அவரு? இயேசு தான், சரிங்களா? அப்படி இயேசு பத்தி பேசும் போது தேவன் அவருக்கு தனது ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறார், அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவி ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, இந்த வசனம் எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? பரிசுத்த ஆவி ஒரு நபர்ல இருந்துதான் இந்த இடத்துல என்ன
சொல்லணும்,
அந்த பரிசுத்த ஆவியான ஒரு அளவில்லாம கர்த்தர் இயேசுக்குள்ள போட முடியுமா? பாருங்க டிரான்ஸ்லேட் பண்றவங்க எவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல ஆவியான வரு போட்டா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாம இயேசு கிறிஸ்துக்கு பொழி வராது. அங்க என்ன பண்ணிடலாம், பரிசுத்தா ஆவி. இப்படித்தான் நாதகமான இடத்துல பரிசுத்த ஆவி என்றும், அப்புறம் மற்ற இடத்துல பரிசுத்தா ஆவியானவர் என்றும் அங்க டிரான்ஸ்லேட் பண்றது நம்ம பார்ப்போம். பாருங்க, அது ஒரு நபரா இருந்தா அளவில்லாம ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியாது. அதே சமயத்தில் அது பரிசுத்த ஆவியா இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு அளவில்லாம கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கொடுக்காமலே கூட இருக்கலாம். சோ அந்த பரிசுத்த ஆவி அது தேவனுடைய வல்லமை தான் சகோதர சகோதரிகளே, மாறாக அது ஒரு நபர் அல்ல. அப்படி ஒருத்தர் இல்லையா, தேவனுடைய திட்டத்துல அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை, பரிசுத்த ஆவி தான் அதுவும். ஆனா இந்த பரிசுத்த ஆவிய ஆறு சத்துவத்துல போதிக்கிறேன் ஒரு போதனை இது பார்க்கிறோம். இது வேற வசனங்கள் அங்கீகரிக்காத ஒரு போதனை, ஜனங்களுக்குள்ள இது அப்படியே வந்திருக்குது காலகாலம். ஒருவேளை பருத்து தாவியானவர் இன்னும் கூட உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா நாம நிரூபிக்கும், பருத்து தாவியானவர் ஒரு முக்கியமான நபரா இருந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவரா இருந்தாருன்னா பாருங்க, அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு நிருபங்கள் எழுதும் போது வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. வாழ்த்து தெரிவிக்கும் போது எல்லா நிருபமும் நீங்க வாழ்த்தீங்க, ஒண்ணு விடாம எல்லாம் வாழ்த்தி. உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணுக்கு ஒன்றிய ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வருஷம் வாழ்த்தீங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் இல்ல யார் யார்த்தாங்க, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு. நான் ஒரு உதாரணத்தோடு நிறுத்திக்கிறேன், டைம் இல்லை சரிங்களா. ஆனா சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லா நிருபத்தின் துவக்க வசனங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் நீங்க படித்தீங்கன்னா வாழ்த்துக்கள் யாருக்கோன்னு சொல்றாங்க, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும். நான் பரிசுத்த ஆவியை குறிப்பிடுறதே கிடையாது, ஏனென்றால் அப்படி ஒரு நபர் இல்லவே இல்லை சொல்றேன் சகோதரி. பரிசுத்த ஆவி தான் இருக்காரு தேவனுடைய வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியை தான் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஆள் தத்துவத்துல பாருங்க. அப்படி பண்றது சரி, அப்படி பண்றது சரினா இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப பைபிள்ல பரிசுத்த ஆவி மாத்திரம் தான் இருக்காங்க, எத்தனை ஆவி இருக்கு தெரியுமா, பொல்லாத ஆவி இருந்தா இல்லையா, கன நிக்கிறையின் ஆவி இருந்தா இல்லைங்களா இல்லைங்களா, அப்புறம் அசுத்த ஆவி எல்லாம் இருக்காங்க. இது எல்லாம் வரு போட்டு விடுங்க, அத்தனை வரு இருக்கணுமா இல்லையா, பொல்லாத ஆவியானவர் இருக்கணுமா இல்லையா, கன நிக்கிறையின் ஆவியானவர் இருக்கணுமா இல்லைங்களா, பொறாமையின் ஆவியானவர், இதெல்லாம் யார் தான் வச்சுக்கிறாருன்னா இந்த ஜனங்கள் தான் வச்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு சாமி, அதுக்கு ஒரு சாமி, சரிங்க, வயிற்று வலிக்கு ஒரு சாமி, தலைவலிக்கு ஒரு சாமி. அப்ப பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களே தங்கள் மனம் போன போக்குனாங்க. இதெல்லாம் இருந்த யுகத்துல சாத்தானுடைய தந்திரமான முயற்சிகள்ல இதெல்லாம் சமைக்குள்ள வந்த கல்ல உபதேசம். இந்த பரிசு தாவி தான் இருக்கு சகோதரி சகோதரிக்கு, பரிசு தாவி யானவர் என்று ஒருத்தரும் இல்ல. ஆழ்த்துக்கு உபதேசம் ஒரு கள்ள உபதேசம், தேவனுடைய வசனங்கள் ஒரு முறை கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியம் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அதே நாள்தான் கர்த்தர் இயேசு ரொம்ப முக்கியமா ஒரு இடத்துல சொல்றார், யோவான் 14 அதிகாரம் 1 வசனம் மாத்தி, எப்படி சொன்னாங்க கர்த்தர் இயேசு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்துல இவர் என்ன பண்றாருன்னா, நான் கொஞ்ச நேரத்துல மறிச்சு போயிடுறேன் கர்த்தர் இயேசு, நான் கொஞ்ச நேரத்துல மறிச்சிருவேன், நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சீஷர்களுடைய இருதயத்தை நான் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆறுதல் தேர்தல் பலப்படுத்துவதற்காக பேசுற வசன பகுதிகள் 14 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்ப முதல் வசனத்துல சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கலங்காம இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள். அப்புறம் யார்கிட்ட, பரிசுத்தாவியானவர் பேசவே, ஏன்னா அவர் இல்லவே, தேவன் கிட்ட விசுவாசம் ஆயிருங்க, என்கிட்ட விசுவாசம் அவ்வளோ. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறது உண்மை சொல்ற சகோதரி. இந்த பரிசுத்த ஆவி குறித்து கர்த்தர் இயேசுவின் வார்த்தையில ஆரம்பிச்சோம், கர்த்தர் இயேசுவின் வார்த்தையில முடிவுக்கு அதை செய்கிறோம். அதுக்கு பார்க்கும் போதே பைபிள்ல தேவன் இருக்கிறான், அவருடைய குமாரநாதி கர்த்தர் இயேசு இருக்கிறார். தேவனுடைய வல்லமையாகி பரிசுத்தா ஆதி இருக்குது, அது குமாரனும் பெற்றிருக்கிறார், அதை அவருடைய ஜனங்களுக்கும் என்ன பண்றார் அருள செய்கிறார் என்றுதான் நம்ம அங்க பார்த்தோம். அப்படி இருக்கும் போதே முக்கியமான கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அந்த கருத்து என்ன, எப்படி ஜனங்களுக்குள்ள முதல் முதல் என்ன காரணத்தினால பரிசுத்த ஆவிய ஒரு ஆளுநத்துவத்துல அங்க சொல்ல வேண்டிய காரணம் வந்துச்சு, சூழ்நிலை உருவாச்சு. இது நாம யோசிக்கும் போது சில வசன பகுதிகள் இருக்கு, அங்க பரிசுத்த ஆவியானவர் என்று தான் பேசப்பட்டிருக்க. அந்த வசனங்கள் நாம் வாசிக்கலாம். இதுதான் தேவனுடைய வசமையாகிய பரிசுத்த ஆவியை ஒரு ஆள் தத்துவத்தின எண்ணுவதற்கு போதிப்பதற்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அந்த வசன பகுதியில் வாசிங்க, யோவான் 16:7. நான் போகிறேன். பாருங்க யார் பற்றி பேசிட்டு இருக்கிறா, கர்த்தர் இயேசு யார் பற்றி பேசுற, நான் போகிறேன். ஆனா போயிட்டு யார் சொல்றேன், ஒருத்தர் உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் யாரு, யாருக்கு யார் சேர்க்கிறாரு சொல்றாரு, மருத்துவ சாதியை சொல்லும்போது என்னன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு நபர் மாதிரி தான் சொல்றாரு.
அதிகாரங்கள்ல தான் காணப்படும். இதை வச்சுட்டு பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்று
பொதுவாக நினைக்கிறது வழக்கமாக தான் இருக்கு. ஆனா இந்த பகுதிகளை நாம் நல்லா யோசிச்சு பார்ப்போம். இதெல்லாம் கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு தான் எடுபடுவதற்கு முன்பு அவங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவதற்காக பேசின வசன பகுதிகள். அப்படி பேசும் போதே அவர் நிறைய பேசினார். அதெல்லாம் நம்ம வாசிப்போம். வாட்ச் பண்ணும் போதே 14 அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. யோவான் 14:1 முதல்ல சொல்லிட்டார், உங்கள் இருதயம் கலக்காதிருப்பதால் என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசமாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்த பேசுற பேசும்போது சொல்றார், நானே இருக்கிறேன், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் அங்க இருக்கிறேன். 23 வசனம் வாசிங்க. அப்புறம் யோவான் 15 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அப்புறம்
அதிகாரம் 25 வசனம் வாசிங்க.
எப்படி சொல்றாரு, இவைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி பேசிருக்கிறேன், பேசிருக்கிறேன். பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனம் உண்மையானமா நம்ம வாசிக்கணும். 14 அதிகாரத்திலிருந்து பேசுறார் பேசுறார் பேசுறார், 15 அதிகாரம் முழுக்க பேசுறார், 16 அதிகாரம் கூட முழுசு முடிச்சுட்டு கடைசியில் சொல்றாரு, அவங்க ஒண்ணுமே புரியலையே போதகரே சொல்லும் போது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட நேரடியா பேசலப்பா, நான் எப்படி பேசிருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஊமையா இல்ல, எதெல்லாம் ஊமை, நானே வழி, என்னதான் அது, அது ஊமை, நானே மெய்யான திராட்சை செடி ஓமை, இதா தோட்டக்கார ஊமை, நீங்கெல்லாம் குடிகள் ஊமை, நான் போற தேர்ந்த வாழை அனுப்புறேன், அவர் வந்து உங்க நடத்துவார் அறி கொடுத்துவார், ஓமை எல்லாம் ஊமை பாட்டில பேசுகிறேன் தேவனுடைய மருத்துவ மரியாதையா பேசுறதுக்காக ஆள் தத்துவத்துல சொல்றது தப்பு இல்ல. உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ் பாஷையில நிலாவை என்னன்னு சொல்லுவோம், நிலா பெண்ணே சொல்லுவோமா இல்லையா, சொல்றோமா இல்ல பேசுறோம். இப்போ குவீன் எலிசபெத், எலிசபெத் இல்ல அந்த பேர்ல இருந்த கப்பல் இந்தியாவுக்கு வரும்போது நியூஸ் பேப்பர்ல எப்படி போடுவாங்க தெரியுமா, ஷி அரைன்னு தான் போடணும். அப்படின்னா யார் யார் சொல்லுதான், கப்பல் தான் வந்துச்சு. ஆனா அந்த கப்பலை என்னன்னு சொல்லுவாங்க, அவள் நொண்டுட்டா, யார் வந்தாங்க போய் போனா நெருந்தா நிற்கும், கப்பல் தான் உயிரற்ற பொருள். ஆனா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு மரியாதை அவளுக்கு புரியுதுங்களா, அது சாதாரண மனுஷனே இல்லாத சந்திரன சந்திரனுக்கு என்ன கதிர வண்ணா அது ஒரு சூரியன் சந்திரனாவோ, பட் அது மரியாதை சொல்றது அது இயற்கை. நம்ம பேச்சு நடை எழுத்து நிறையல. அதே போல தேவனுடைய வல்லமைக்கு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, ஒரு மரியாதையை கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் தத்துவத்துல ஆண் பாலுல பேசுறது வழக்கம், அவ்வளவுதான். புரியுதுங்களா, இப்ப ஒரு வேலை கட்டுற இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும், நான் போறேன், நான் போன உடனே ஒரு ஆள் அனுப்புறேன் எப்படி இருக்கும், போறதே பயம், போயிட்டு ஒரு ஆளி அனுப்புறேன். இப்போ இப்ப கத்திரியே எவ்வளவு அழகா பேசுகிறார், சக்தி ஆவி ஆவி பயன்படுத்துற முறைகள் எல்லாம் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நம்மளே அதை புரிஞ்சுக்காம இப்படி எழுதிக்கிற அப்படி எழுதிக்கிற கேட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அவர் நம்ம பாணியில தான் எழுதிக்கிறார், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துற முறைகள் தான். அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த சத்தியங்கள் நமக்கு தெளிவாக புரியுது. அது மாத்திரம் இல்ல, சில இடத்துல அவர் சில இடத்துல அது சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த கிரேக்க பாஷை அதுல பார்க்கும் போது என்ன சொல்லலாம்னா, இந்த பால் வினை அதாவது ஆண் பால் பெண்பால் இதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு ஏற்ற சொல் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே சொல்லு தான் இருக்கு. அது என்னன்னா நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன், சீட்டுனா என்னன்னா அது பால்வினை ஆண் பால் பெண்பால் எல்லாம் இது பயன்படுத்திடுவாங்க அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா இது ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னா படிக்கும் போது அந்த அந்த வசனத்தின் வார்த்தையின் கருப்பொருளை வச்சு அது ஆண் பாலா அல்லது பெண்பாலாக முடிவு செஞ்சுக்கணும். அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு, படிக்கிறவங்க கிட்ட. ஆனா எல்லா இடம்தான் போயிடுவாங்க, பொதுவா அந்த ஒரே வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. அதனால தான் பாருங்க, கேஜேவி பைபிள்ல ஒரு வசனம் ரோமர் 8:16 படிங்க, ரோமர் 8:16 தமிழ்ல படிங்க, ரோமர் 8:16 பாருங்க, நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே என்ன சொல்றார், சாட்சி கொடுக்கிறார். நீங்க வந்து தமிழ் என்ன சொல்லுங்கிறது, ஆத்தத்தை ஒரு ஆண் போல் அங்க சொல்லிடு, பட் இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன் பாருங்க. இது கேஜேபி இங்கிலீஷ் சொல்லியிருக்கா, தி ஸ்பிரிட் இட்செல்ஃப் பேர் விட்னஸ் இட் அவர் ஸ்பிரிட், தி ஸ்பிரிட் இட்செல்ஃப் இட்னா என்னது அது பாத்தீங்களா, இங்க பரிசுத்தாவி இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு அது. ஆனா அதே என்ஐவி என்ஐவி பைபிள் படிச்சீங்கன்னா தி ஸ்பிரிட் ஹிம்செல்ஃப், ஹிம்செல்ஃப்னா யார், அவர் பாத்தீங்களா, தனி வார்த்தை இல்ல, அவர் சொல்றது தனி வார்த்தை இல்ல, ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை டீ டூ தான் இருக்கு. அந்த டீ டூ எந்த படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றி அமைக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரி சில புனர்பாடுகளே அங்க வருவதை நம்ம அங்க பார்க்கலாம். ஆனால் அவர்வாளர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், மரியாதை நிமித்தம் ஓமை பாஷையில பரிசுத்த ஆவிய ஒரு ஆள் தத்துவமா சில இடங்கள்ல பேசிருக்கிறாங்களா ஒழியா, அப்படி பேசிருக்கிறதுனால பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்று சொல்வது அந்த தப்பு. அதே சமயம் பரிசுத்த ஆவி நம்ம பார்க்கும் போது பல விதங்கள்ல அங்க ஜனங்களுக்கு வெளியரங்கமா காண்பிக்கப்படுது. உதாரணமா நாம சொல்லும் போது நான் இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பாஸ்டா போயிடுறேன், எனக்கு போய் பார்க்கணும் நீங்க நோட் பண்ணுங்க சரிங்களா. இப்ப கர்த்தர் இயேசு வந்துட்டு ஞானஸ்தானம் பண்ணும்போது கருத்துசாலை எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த பருத்த சாவிய தேவனுக்கு வெளிப்படுத்துறாங்க. இப்ப கத்திரியேசுக்கே அது வந்து புறா போல வந்து புறா போல பருத்தாய் என்ன புறா மாதிரியே இருக்காரு புறா இறந்துட்டு மாட்டேங்க
நீங்க
படிங்க படிங்க.
நமக்கோ
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆனந்தையும் என்ன பண்ணிடுகிறார், அறிந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த கேட்டகரி இந்த வசன பகுதிகள் பாருங்க, இந்த சப்ஜெக்டினுடைய முடிவுல வருது. ஏற்கனவே ஒன்றரை மணி நேரம் கேட்டதுனால சில சமயங்கள் என்ன இருக்கு, முன்னாடி இன்ட்ரெஸ்டா கேட்டது மாதிரி இந்த பாயிண்ட் கேட்க தவறிட்டு நிறைய பேர் நம்ம சொன்னாலும் மறந்துட்டு ட்ரினிட்டி கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து கேட்பாங்க. ஓகே, பட் இந்த வசனம் தான் கேட்பாங்க, நம்ம அது கூட சொன்னோம் மறுபடியும் அழுகி சொல்றோம். ஸோ அந்த அனுபவத்தில் இப்போ உங்களுக்கு இப்பயே கிளியரா இருக்கு. நிறைய வசனங்கள் பாக்குறோம், இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆவியானவர் வெளிப்படையா சொல்றார், ஆவியானவர் பிரிச்சு கூட சொன்னார், ஆவியானவர் இப்படி சொன்னார், இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இது எல்லாமே பரிசுத்த ஆவி ஒரு ஆள் மாதிரி இருந்து சொன்னதாக புரிஞ்சு கொள்ளப்படுது. ஆனா இதெல்லாம் என்னன்னா சொல்றது சொல்றீங்களே, உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து சொல்றேன். இப்போ கடந்த முறை போன எலெக்ஷன்ல சோனியா காந்தி ஜெயிச்சிட்டார், அவர் தான் நியாயம் என்ன ஆகணும், பிரைம் மினிஸ்டரா உட்கார். ஆனா அவர் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ல, அவர் யாரை சொல்லிட்டார், மன்மோகன் சிங்க. நீங்க ஏன் பிரைம் மினிஸ்டரா எடுத்து ஆதரவு கேள்வி கேட்டப்போ சோனியா காந்தி சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய 6 மந்தத்துல ஒரு சத்தம் சொல்லுச்சு நீ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துக்காத அப்படின்னு நான் அந்த சட்டத்துக்கு தெரிவித்தாச்சு. இது தெரிஞ்சு இது என்ன அர்த்தம், இங்க சோனியா காந்திக்கு 6 மந்த் பேச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன ஒரு உள்ளு உணர்வு, மனசாட்சி, ஒரு உள்ளு உணர்வு மனுஷனுடைய மனசாட்சிக்கு ஒரு பவர் இருக்கு, மனுஷனை வழி நடந்து நீ இது செய் அது செய்யாத, இது இப்படி இது அப்படி, இது ஒரு மனசாட்சிக்கு இருக்கிற வல்லமை. அந்த மனசாட்சி மனுஷன் என்ன பண்ணு கண்டிப்பா வழி நடந்து சில முக்கியமான சமயங்கள் அதுதான் மனசாட்சிக்கு இவ்வளவு பவர் இருக்கும் பொழுது நாம் கேட்கறது என்னன்னா, பரிசுத்த ஆவினால ஒருத்தர் நிரம்பப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி அவருக்குள்ள ஒரு மனசாட்சி மாதிரி இருந்து பேசினா பேசாது.
அவருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை. இந்த வசனத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா பாத்தீங்களா, கர்த்தரே ஆவியார் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து தான் யாரு, பரிசுத்தா ஆவியானவர் அந்த வசனத்தை காமிக்கிறார். புரியுதுங்களா? ஆனா இந்த வசனத்துல நம்முடைய பொருள் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நீங்க போய் படிச்சுக்கோங்க. ரெண்டு பேஜ் வந்தது கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு என்னன்னா, அதாவது மாம்சத்திலே இருந்த கர்த்தர் இயேசு இப்ப மறிச்சுட்டு என்னவாயிருக்கிறார்,
ஒன்னு பேதுரு 3:18 போகாம நாம் நாம சுயசித்தின்படி நாம செயல்பட்டுக் கொண்டிருந்தா அதுதான் என்ன அர்த்தம்? தேவனுடைய பரிசுத்தாவிய துக்கப்படுத்துறது. ஆனா நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தேவனை துக்கப்படுத்துறது, தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்துறது யார் செய்யறாங்கன்னா ஆர்எஸ்காரங்க, விஸ்வ ஹிந்து பரிசத்து, இவங்கதான் என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா அங்க செயல்பட்டு கொண்டு அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குதான் எது குடிக்கிறது என்று நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்லவே, அவங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ அறியாமையில செய்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்றாங்க, இவங்களுக்கு மேல ஏதோ தேவனுடைய கோபம் தண்டனை எல்லாம் வரணும்னு ஜெபம் பண்றாங்க, பண்றாங்களா இல்லையா? ஆனா உண்மையிலே பார்க்கும்போது அவங்க ஏன் செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தேவை பத்தி தெரியுமா? கத்த ஏச பத்தி தெரியுமா? சரியா? அவங்களுடைய பருப்பத்தாய் அவங்க பெற்றிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க? இந்த உலகத்தின் தேவன் கையில், யார் கையில? சாத்தானுடைய. அவங்களுக்கு தேவாதி இருக்கா இல்ல? யாரு யாரிதா இருக்கு? விசாரிச்சா இருக்கு அப்படி கூட சொல்ல முடியாது நம்ம குறிச்சியா. ஆனா அவங்களுக்கு சரியான பட்டதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது நாம தேவனுடைய ஆதி பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். இப்போ நாம சில சமயம் என்ன பண்ணிடுறோம், தேவனுக்கு விரோதமா நடக்கிறோமா இல்லையா? இப்ப இந்த ரெண்டு குற்றத்துல எந்த குற்றம் வந்து பெரிய குற்றம்? நம்ம குற்றம் தான். தேவன் அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டார், ஏன்னா அவங்களுக்கு அவர் என்ன பண்ணவே இல்லை, அவருடைய ஆவிய கொடுக்கவே இல்லை. அவர் யாருக்கு தான் தமிழ் ஆவி கொடுத்திருக்கிறார்? நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம தேவன் ஆவி பெற்ற சனங்கள், தேவனுடைய ஆவிக்கே உடைய நடவடிக்கைகளை நம்ம காண்பிக்கிறீங்கன்னா அதுதான் எனக்கு அடையாளம். தேவனுடைய ஆவிய துக்கப்படுத்துறது, தேவனையே துக்கப்படுத்துறது. தண்டனை யாருக்கு தான் அதிகம் வரும்? நமக்கு. உதாரணம், ஒரு குடும்பத்துல 8 வயசுல ஒரு பையன், 3 வயசுல ஒரு பையன், சரிங்களா? ரெண்டு பேரும் ஒரே தப்பு செய்யறாங்க. இப்போ அப்பா வந்து யாரு தான் அடிப்பாரு? ஏன் தெரியும் சரிங்களா? 8 வயசு பையனுக்கு இது கூட வாழ தெரியலன்னு ஒரு அறை அறிஞ்சு, அதே சமயத்துல 3 வயசு பையன் என்ன பண்ணுவாரு? இப்ப இங்க 8 வயசு பையன் யாரு தான் ஆமோ, 3 வயசு பையன் யாரு?
அறியாமையில ஏதோ தவிர்த்து சரிந்து தோன்றுகிறார் சாத்தவனுடைய வஞ்சனையில சந்தித்திருக்கிறார் தேவன் அவங்க கணக்கு எடுத்துக்கிறார் அவருடைய ஆவி பெற்றுக்கு பெற்றுக்கொண்டு தேவனுக்கு இசைவா நடக்காம முரண்பட்டு நடக்கிறதுக்கு அர்த்தம் சகோதர சகோதரிகளே. அப்போ இவைகள் எல்லாம் நாம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, அதை நம்ம பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், வழிநடத்தும், சீர்படுத்தும், என்ன பண்ணும் தேவனுடைய, அது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய என்னதான் பண்ணலாம். இந்த பரிசுத்த ஆவிக்கான தேவைகள் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், பண்ணணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அப்படி ஒருத்தர் இருக்கிறார் இல்லவே புரிஞ்சுங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இல்ல, அவர்கிட்ட நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்க முடியாது. பரிசுத்த ஆவி அதுக்காக ஜெபம் பண்ணியே ஆகணும். அந்த ஆவி காட்டி ஒரு வருஷம் இன்னைக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்காதே, நாமும் இங்க வெளிப்படுத்தல் 5:13 தங்களது தெய்வீக திட்டம் நிறைவேறும் பொழுது நடக்கிற விஷயம் வெளிப்படுத்தல் 5:13 நிறைவேறி முடியும் பொழுது வானத்துல பூமியில சமுத்திரத்துல இருக்கிற யாருமே கணம் மகிமே செலுத்துவாங்க. யாருக்கு செலுத்துவாங்க? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்க்கும், அப்புறம் ஆட்சி முக்கியரானவர்க்கும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? மூணு பேரா ரெண்டு பேரா? ரெண்டு பேர். யாருக்கு சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர்? இதா வாக்கியே. அப்புறம் ஆட்சி முக்கியா அவர் யார் கிடையாது? சத்ராஜ்ய. இவர்கள் இருவருமா அங்க இருக்கிறதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, ஒன்னு யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் யார் ஏற்படுறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகியா. இங்க என்ன எங்க வரதே இல்லை, யார் வரதே இல்லை, பரிசுத்தா எவ்வளவு தெளிவா இருக்கு. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் தான். பரிசுத்தாவே வேண்டாம் இல்ல, அப்படி ஒருத்தர் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், பேசவே முடியும். ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினோரு வசனங்கள்ல வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடைய, கொஞ்சம் கவனிங்க, கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைத்திராமல் நீதி நடக்கிற எவரும் தேவனை ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. கத்திரேசு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன உபதேசிச்சுட்டாரோ அதுல தான் நம்ம நடக்கணும். அதை மீறி நடந்தோம்னா நம்ம அவருடைய அவருடைய உடையவர்கள் அல்ல. அப்புறம் ஆமா, அப்ப ஒருத்தர் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைச்சு நிக்கணும். ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? அவர் யாரை பத்தி தான் பேசிட்டார்? பிதாவை பத்தி பேசிட்டா, அப்புறம் யாரை பத்தி பேசிட்டார்? தன்னை பற்றி பேசிட்டார். அதுதான் யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவனுடைய உபதேசம். இந்த உபதேசத்துல என்ன பண்ணும் ஒருத்தர்? ஒருவன் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை என்ன பண்ண? நீங்க உங்க வீட்டுல கேட்க வேண்டாம், அவனுக்கு என்ன கூட பண்ண வேண்டாம். சொல்லாது யாருக்கு? ஆமா, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைச்சிருந்து அந்த உபதேசத்தை கொண்டு வராதான். அந்த உபதேசம் என்னது? அவர் யார் யார் பத்தி பேசிட்டா? பிதாவையும் தன்னையும் பத்தி பேசு. நியாயமா இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பத்தி பேசாட்டி நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுல பேச மாட்டான். புரிஞ்சுட்டீங்களா? தேவர் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவையும் குமாரனையும் பற்றி பேசியிருக்கிற கத்திரியேசு உபதேசத்தை என்ன பண்ண ஒருத்தரை இந்த உபதேசத்தை தவிர வேற ஒரு உபதேசம் கொண்டு வந்தா அவங்களே என்ன பண்ண வேண்டாம். கிறிஸ்துவம் பத்தி பேசுறோம். ஆனா இன்னைக்கு சூழலை உண்டாயிருக்கு, நம்ம போய் கிறிஸ்துவம் இல்ல வேற சொன்னா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க? எவ்வளவு சந்திர பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறோம். யோசிக்கணும், தேவன் பக்தனுக்கு விரோதமா ஜனங்களை நடக்கிற அளவுக்கு சாத்தான் சந்திரம் ஆயிடுறாங்க. எவ்வளவு சந்திரம் பாரு, இன்னைக்கு எல்லாருக்கும் சட்ட சத்தம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் சகோதரிகளே, இதுவே பெரிய உபதேசம். இதாவையும் நம்மையும் உபதேசம் இதுல நாம் நினைச்சு நிக்கணும். இதைத்தான் நாம் கொண்டு போவோம். ஏன்னா மூன்றாவது ஒரு நபர் வேகத்துல எங்கேயுமே இல்ல. எவருடைய பரிசுத்தாவி, அவருடைய வல்லமை, அவருடைய விலகு நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமையா இருக்கும். அதற்காக ஜெபிக்கலாம். அவருக்கு அதுக்கிட்ட ஜெபிக்க முடியாது. இறுதியாக மூவர் இல்ல, எவ்வளவு தான் இருக்கிறாங்க பார்க்கலாம். ட்ரினிட்டி. ஆமா, இப்போ ட்ரினிட்டி இப்போ என்ன டீ வந்து ட்ரைனிட்டி வந்து இல்லைங்களா? ட்ரைனிட்டி தான் வருது. ஆனா இந்த ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க? அப்படிங்களா? பிதா குமாரன் முதல்ல என்ன ஆரம்பிச்சோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், நம்ம வல்லமை நித்தியம் மகிமை. இதுல ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு ரெண்டு மணி நேரத்துக்கு புரிஞ்சு உடனே எத்தனை பேர் இருக்கிறார்? இதா இருக்கிறார், நம்ம வல்லமை, நம்ம நித்தியம், நம்ம மகிமை. ஏன்னா ஏசு சொல்றார் பிதாவையும் தன்னையும் பற்றி. யோவான் 10 30
நானும்
பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். என்ன வச்சிருக்கோம்? நானும் பிதாவும், நான் தான் பிதா, பிதா தான் நான் தான் தேவன், தேவன் தான் இதுதான். இப்போ இந்த சந்தேகம் முடிவுல இருக்கு. இவங்க இப்படித்தான் இருக்கிறாங்களா? தொடர்ந்து 2 பாகத்துல தியானிப்போம். தேவன் தானே பொறுமையோர் கேட்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.